வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேயர்களே, இன்றைய ஒளிபரப்பில் நாம் தெரிந்து கொள்ள போவது உழவர்களின் வருமானத்தை இரட்டிப்பாக என்னென்ன வழிமுறைகள் உள்ளன என்பதை பற்றிய விரிவான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்பவர் கிள்ளிக்குளத்தில் அமைந்திருக்கும் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் இணை பேராசிரியராக பணியாற்றும் முனைவர் ராஜசேகரன் அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு பயன்பெறுவோம் வாருங்கள்.
மரியாதைக்குரிய வேளாண் பெருமக்களே, வணக்கம். நாம் இன்று உழவர்களின் வருமானத்தை இரட்டிப்பாக்க வழிமுறைகள், அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னாக்கா டபுளிங் த ஃபார்மர்ஸ் இன்கம் அப்படின்ற தலைப்பின் கீழே இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சிறை உரையாற்ற உள்ளேன். வேளாண்மை தொழில் என்பது பல்வேறு இடர்பாடுகளுக்கு இடையே மேற்கொள்ளப்பட்டு வரும் தொழில். லாபமோ நட்டமோ தொடர்ந்து சாகுபடி பணியினை நமது விவசாயிகள் மனமுவந்து செய்து வருகிறார்கள். பல ஆண்டுகளாக சாகுபடி பணியில் உற்பத்தியினை உயர்த்துவதும் உணவு தானியத்தில் தன்னிறைவை அடைவதும் தான் நமது குறிக்கோளாக இருந்தது. இதற்காக தரமான இடுபொருள், குறிப்பிட்ட சில விளைபொருட்களுக்கு நல்ல விலை, இடுபொருட்களுக்கு மானியம், வேளாண்மை பணியில் உள்ள அரசு உட்கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது போன்ற கோணத்தில்தான் நமது செயல்பாடு இருந்து வந்தது. இதன் காரணமாக நமது உணவு தானிய உற்பத்தி கணிசமாக உயர்ந்தது தான் வந்துள்ளது. இதன் காரணமாக வேளாண் அல்லாத பணியில் ஈடுபடுவோருக்கும் வேளாண் தொழிலில் ஈடுபடுவோருக்கும் வருமானத்தில் வித்தியாசம் இருந்து வருகிறது. இதன் விளைவாக வேளாண் சார்ந்த பிரிவுகளில் கடும் நெருக்கடி உண்டானது. தனிப்பட்ட விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவதன் அவசியத்தை உணர்ந்து தற்பொழுது அதற்காக பல்வேறு வகைகளில் கொள்கை முடிவுகளும் எடுக்கப்பட்டுள்ளதோடு புதிய வகைகளில் புதிய பரிமாணத்தில் தற்போது அரசு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. நமது பயிர் சாகுபடி அல்லது அதனை சார்ந்த அனைத்து நபர்களுக்கும் அவர்களது பணியில் உரிய வருமானம் கிடைத்தால்தான் வேளாண் தொழிலை தொடர்ந்து வெற்றிகரமாக மேற்கொள்ள முடியும். நமது வேளாண்மை தொழிலை லாபம் தரக்கூடிய வகையில் வணிக ரீதியாக மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் அனைத்து விவசாயிகளும் இருக்கிறோம். மற்ற தொழிலைப் போன்று வேளாண் சாகுபடி தொழில் ஒரு கட்டிடத்திற்குள் ஒரு கட்டுப்பாடான சூழ்நிலையில் மேற்கொள்ளக்கூடிய தொழில் அல்ல. முற்றிலும் வெள்ளம், வறட்சி, காற்று போன்ற பல்வேறு இயற்கை இடர்பாடுகளுக்கிடையே தான் சாகுபடி தொழிலை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறோம். விதைப்பு முதல் அறுவடை வரை பல்வேறு நிலைகளில் விவசாயிகள் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. எதிர்வரும் 2022-23 ஆண்டிற்குள் நமது இந்திய நாட்டு வேளாண் பெருமக்களின் வருமானத்தை இரட்டிப்பாக்க வேண்டும் என்று மத்திய அரசு பல்வேறு வழிகளில் சிந்தித்து செயல்பட்டு வருகிறது. மாறிவரும் பருவநிலை, அதன் காரணமாக குறைந்து வரும் நீர்வளம், பெரும்பாலான விவசாயிகள் சிறு குறு விவசாயிகளாக இருப்பதால் நவீன வேளாண் தொழில்நுட்பங்களை பின்பற்றுவதற்கு போதிய நிதி வசதி இல்லாதது, பெரும்பாலான சாகுபடி மானாவாரி முறையில் முற்றிலும் பருவமழையினை நம்பியே மேற்கொள்ள வேண்டியது, இதையெல்லாம் தாண்டி விளைச்சல் எடுத்தாலும் விளைபொருட்களுக்கு போதிய லாபகரமான விலை கிடைக்காதது, இது மாதிரி பல்வேறு காரணங்களால் விவசாயிகளுக்கு போதிய வருமானம் கிடைக்கவில்லை. எனவே புதிய நவீன தொழில்நுட்பங்களை பின்பற்றி சாகுபடி செலவினை குறைப்பது, விதை, ரசாயன உரம், பாசன நீர் போன்ற அனைத்து முக்கிய இடுபொருட்களின் பயன்பாட்டுத் திறனை உயர்த்துவது, ஒரு ஏக்கருக்கு கிடைக்கும் மகசூலை உயர்த்துவது, வருடத்திற்கு ஒரு முறை சாகுபடி செய்வதற்கு பதிலாக இருமுறை அல்லது மும்முறை சாகுபடி செய்வது, வழக்கமாக சாகுபடி செய்யும் பயிருக்கு பதிலாக அதிக மதிப்புள்ள பயிர்களை தேர்வு செய்து சாகுபடி செய்வது, பயிர் சாகுபடி என்று மட்டும் நின்றுவிடாது சாகுபடி அல்லாத வேளாண் சார்ந்த இதர தொழில்களையும் இணைந்தே மேற்கொள்வது போன்ற வகையிலும் நமது விவசாயிகள் செயல்பட்டால் வருமானம் கட்டாயமாக உயரும். தொடர்ந்து சாகுபடி செய்து வருவதால் நமது நிலத்தில் வளம் குறைந்து கொண்டே வருகிறது. சாகுபடி பணிகளுக்கு பண்ணை பணியாளர் பற்றாக்குறை, அதனால் வேளாண் சாகுபடி பணிகளை சரியான பருவத்தில் மேற்கொள்ள முடியாமல் உற்பத்தி குறைவது, அறுவடைக்கு பின் விளைபொருட்களுக்கு லாபகரமான விலை கிடைக்கும் வகையில் என்னென்ன வழியில் நாம் செயல்பட வேண்டும் என்று சற்று சிந்தித்து செயல்பட வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. எவ்வளவு குறைவாக மகசூல் தந்தாலும், என்னதான் குறைவான விலை கிடைத்தாலும் வழக்கமாக தேர்வு செய்யும் அதே பயிர், அதே ரகம் என்று வேறு வழி இல்லாமல் போன முறை போன்றே சாகுபடி செய்வோம் என்ற முறையில் சாகுபடி பணிகளை மேற்கொண்டால் அது வணிக முறையிலான வேளாண்மை இல்லை. அறுவடையின் போது சந்தையில் என்ன விளைபொருள் அதிக லாபத்தில் விற்பனை செய்ய முடியும், அதற்கு தகுந்த மாதிரி நாம் பயிரையோ அல்லது ரகத்தையோ மாற்றி சாகுபடி மேற்கொள்ள வேண்டும். கடந்த 2-3 வருடங்களில் விளைபொருட்களின் விலை நிலவரம் என்ன, எந்த பருவத்தில் எந்த ஊர் மார்க்கெட்டில் நல்ல விலை கிடைக்கும் என்கிற விவரங்களை சேகரித்து அதற்கேற்ற மாதிரி பயிரை தேர்வு செய்யணும். அடுத்து அதிக லாபம் கிடைக்க வேண்டும் என்றால் அதிக பரப்பில் சாகுபடி செய்ய வேண்டும் என்பதில்லை. தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நவீன தொழில்நுட்பங்களை பின்பற்றி ஒரு ஏக்கரில் கிடைக்கும் உற்பத்தி திறனை உயர்த்துவதனால் மட்டுமே நாம் லாபம் ஈட்ட முடியும். இருக்கிற மொத்த நிலத்தையும் பாசன வசதி இருக்கிறது, அதற்கு மின்சாரமும் இலவசம் என்ற காரணத்தினால் கரும்பு வாழை மாதிரி பாசன நீர் அதிக தேவைப்படும் ஓராண்டு பயிர்களை சாகுபடி செய்வதற்கு பதிலாக குறுகிய காலத்தில் குறைந்த நீரில் நல்ல லாபம் தரக்கூடிய பயிர் வகைகள், சிறுதானியங்கள், காய்கறிகள், பூக்கள் இது போன்ற பயிர்களை மாற்றி மாற்றி சாகுபடி செய்து அதிக லாபம் ஈட்டலாம். வேலையாட்கள் பற்றாக்குறையை சமாளிக்க முடியாது என்ற காரணத்தினால் அதிக நீர் தேவைப்படும் பயிர் சாகுபடி செய்வதாலும் வழக்கமான முறையில் வாய்க்கால் பாசனம் செய்வதை விட்டு சொட்டு நீர், தெளிப்பு நீர் பாசன முறைகளை பின்பற்ற வேண்டும். அதனால் நீர் விரயமாவது பெருமளவில் குறையும். பாசன நீருடனேயே இரசாயன உரங்களையும் சேர்த்து பயிரின் வேருக்கு அருகிலேயே கொண்டு போய் சேர்க்க முடியும். அடிக்கடி களை எடுக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. இந்த மாதிரி நுண்ணீர் பாசன முறைகளை அரசாங்கம் சிறு குறு விவசாயிகளுக்கு முழு மானியம், மற்ற விவசாயிகளுக்கு 75% மானியம் வழங்குகிறது. கரும்புக்கு தரைக்கடியில் செல்லக்கூடிய சொட்டு நீர் பாசனத்திற்காக கூடுதல் மானியத்தையும் மாநில அரசு தற்பொழுது அறிவித்துள்ளது. கரும்பு ஆலைகளில் பதிவு செய்த கரும்பாக இருந்தாலும் பதிவு செய்யாத கரும்பாக இருந்தாலும் அரசு மானியம் வழங்குகிறது. இத்தகைய வசதிகளை நாம் நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்து, எந்த பயிரை பயிர் செய்தாலும் நல்ல மகசூல் கிடைக்கணும்னா சாகுபடி செய்கிற மண் நல்ல வளமான மண்ணாக இருக்க வேண்டும். அதனால் கட்டாயமாக மண் பரிசோதனை செய்து ஆய்வின்படி பயிருக்கு தேவையான சத்துக்கள் எவை, என்ன அளவு என்பதை விவசாயிகள் அனைவரும் நன்கு தெரிந்து கொண்டு அந்த அளவு உரத்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். பயிரின் தேவைக்கும் அதிகமாக இரசாயன உரங்களை பயன்படுத்துவதை விவசாயிகள் முழுமையாக தவிர்க்க வேண்டும். இதன் மூலம் பயிர் சாகுபடி செலவினை கணிசமாக குறைக்க முடியும். இதற்காக வேளாண்மைத்துறை மண் மாதிரிகளை சேகரித்து அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் மண்வள அட்டை கொடுத்து வருகிறார்கள். மேலும் மண்வளத்தினை அதிகரிக்க பசுந்தாளுர பயிர் சாகுபடி, இயற்கை உரங்கள், உயிர் உரங்கள் பயன்பாடு, நுண்ணூட்ட சத்து குறைபாடு இருந்தால் அதற்கேற்ப நுண்ணூட்ட சத்து கலவையினை ஒவ்வொரு பயிருக்கும் பரிந்துரை செய்த அளவு இட வேண்டும். ரசாயன உரங்களின் விலை அதிகரிக்கும் இந்த நேரத்தில் தேவைக்கும் அதிகமாக உரங்களை பயன்படுத்துவதை விவசாயிகள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அடுத்த உத்தி, தரமான விதை. அதிக உற்பத்திக்கு தரமான விதை ஆதாரம் என்பதால் தரமான விதைகளைத்தான் பயன்படுத்த வேண்டும் என்று பெரும்பாலான விவசாயிகள் உணர்ந்துள்ளார்கள். முடிந்தவரை வருடந்தோறும் சான்று பெற்ற புதிய விதைகளை வாங்கி பயன்படுத்தினால் எதிர்பார்த்த பயன் கிடைக்கும். விதை உற்பத்தி கூட ஒரு லாபகரமான தொழில்தான். தரமான விதை உற்பத்தி செய்வது எப்படி என்று நன்கு தெரிந்து கொண்டு தரமான சான்று விதையாக விற்றால் தானியமாக விற்பதை விட அதிக லாபம் கிடைக்கும். அடுத்து, பயிர் இடைவெளி அதிகமாக உள்ள வாழை, கரும்பு, பருத்தி போன்ற பயிர்களில் முதல் 2 மாதங்களில் உளுந்து, பாசிப்பயிறு போன்ற குறைந்த வயதுடைய பயிர் வகை பயிர்களை ஊடுபயிராக சாகுபடி செய்ய வேண்டும். இதனால் கூடுதல் வருமானம் கிடைக்கும் என்பதோடு மண்ணிற்கு தேவையான ஊட்டச்சத்தும் கிடைக்கிறது. பொதுவாக நாம் சாகுபடி செய்யும் வயலில் பாசன நீரும் உரச்சத்தும் வீணாவதை குறைக்க வேண்டும். இடுபொருட்களை திறன்மிக்க வகையில் பயன்படுத்த வேண்டும் என்றால் வயலில் ஊடுபயிர், வரப்பு பயிர் என்று சாகுபடி செய்தால் பூச்சி தாக்குதலும் குறைந்து கூடுதல் வருமானம் கிடைக்கும். பூச்சி நோய் தாக்குதலை இயற்கையாகவே கட்டுப்படுத்த பல்வேறு நன்மை செய்யும் பூச்சிகளும் இயற்கை எதிரிகளும் நமது வயலில் இருக்கின்றன. பயிருக்கு தீமை செய்யும் பூச்சி எது என்று தெரிந்து கொண்டு பயிரில் பூச்சி நடமாட்டத்தை மஞ்சள் ஒட்டுப்பொறிகள், ஆமணுக்கு செடிகளை ஊடுபயிராக அல்லது வரப்பில் சாகுபடி செய்தல் பூச்சி நடமாட்டத்தை ஆரம்ப நிலையிலேயே கண்காணித்து கட்டுப்படுத்தும். தற்பொழுது சூரிய ஒளி மூலம் இயங்கும் விளக்குப்பொறி வந்துள்ளது. இதன் மூலம் பூச்சிகளை கவர்ந்து பூச்சி பெருக்கத்தை வெகுவாக குறைக்கலாம். இதையும் தாண்டி தாக்குதல் தெரிந்தால் தாவரப்பூச்சிக்கொல்லி மருந்துகளையே முதலில் பயன்படுத்த வேண்டும். அடுத்ததாக, நெற்பயிரில் திருந்திய நெல் சாகுபடி முறையை பின்பற்றினால் அதிக விளைச்சல் கிடைப்பதோடு பாசன நீரையும் சேமிக்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் திருந்திய நெல் சாகுபடி முறையை பின்பற்றி அதிக நெல் மகசூல் எடுக்கும் விவசாயிக்கு குடியரசு தின விழாவில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் 500,000 ரூபாய் பரிசும் பதக்கமும் வழங்கப்படுகிறது. திருந்திய நெல் சாகுபடியில் விதை நெல் குறைந்த அளவுதான். அதாவது, ஏக்கருக்கு 3 கிலோ நெல் விதையை 1 சென்ட் நிலத்தில் நாற்று விட்டு 14 நாள் கழித்து ஒற்றை நாற்றுகளாக 22.5 சென்டிமீட்டருக்கு 22.5 சென்டிமீட்டர் என்ற இடைவெளி விட்டு நட வேண்டும். நடவுக்கு ஆள் கிடைக்காததால் இந்த முறையை சரியாக பின்பற்ற முடியாது என சொல்லலாம். ஆனால் தற்பொழுது நடவு இயந்திரம் பிரபலமாகி வருகிறது. இதில் குறைந்த வயதில் ஒன்று அல்லது இரண்டு நாற்றுகளை கொண்டும் சரியான இடைவெளியில் நட முடியும். தொடர்ந்து நீரை வயலில் தேக்கி வைக்காமல் நீர் மறைய நீர்ப்பாசனம் செய்தல், பயிரின் தேவைக்கேற்ப இரசாயன உரங்களை பிரித்து போடுதல் போன்ற தொழில்நுட்பங்களை பின்பற்றுவதன் மூலம் நெற்பயிரில் அதிக விளைச்சல் பெற முடியும். சிறுதானியம், பயிர் வகை பயிர்கள் அல்லது எண்ணெய் வித்துக்கள் போன்று மானாவாரி பயிர்களில் அதிக கவனம் எடுத்துக்கொள்வதில்லை. சரியான பயிர் இடைவெளியோ அல்லது பயிரின் முக்கிய காலகட்டத்தில் தேவையான நீர்ப்பாசனமோ செய்வதில்லை. உரிய இடைவெளியில் விதைத்து நல்ல பயிர் எண்ணிக்கையுடன் இரண்டு அல்லது மூன்று நீர்ப்பாசனம் கொடுத்தால் குறைந்த காலத்தில் அதிக லாபம் பெறலாம். மானாவாரி விவசாயிகளின் நலனுக்காகவே தமிழ்நாடு அரசு சென்ற ஆண்டு முதல் பண்ணைக்குட்டைகள் அமைத்து வருகிறது. தனிப்பட்ட விவசாயிகள் தனது நிலத்தில் பெய்யும் மழை நீரினை இப்பண்ணைக்குட்டைகளில் சேமித்து வைத்தால் இக்குட்டைகளில் மீன் பண்ணை அமைத்தும் கூடுதல் வருமானம் பெற முடியும், நீர்ப்பாசனமும் செய்து கொள்ள முடியும். அதேபோல் சிறுதானிய பயிர்களில் மக்காச்சோளம் மட்டுமல்லாது கேழ்வரகு, சாமை, வரகு, குதிரைவாளி மாதிரி குறுதானியங்களை சாகுபடி செய்தால் மானாவாரி நிலங்களில் குறைந்த செலவில் அதிக லாபம் எடுக்க முடியும். சிறுதானியங்களுக்கு தற்பொழுது சந்தையில் நல்ல தேவை உள்ளது. எனவே சிறுதானியங்களை சாகுபடி செய்து நன்கு சுத்தம் செய்து தரம் உயர்த்தி மதிப்பீடு செய்து விற்றால் குறைந்த நாளில் நல்ல லாபம் எடுக்க முடியும். மானாவாரி விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காகவே தமிழக அரசு நீடித்த மானாவாரி வேளாண்மை இயக்கம் என்னும் மாபெரும் திட்டத்தினை கடந்த 4 ஆண்டுகளாக செயல்படுத்தி வருகிறார்கள். இத்திட்டத்தில் மானாவாரி விவசாயிகளை ஒன்றிணைத்து குழு அமைத்து போதிய பயிர்ச்சத்து, நிலத்தை உழுவதற்கு மானியம், விதைக்கு மானியம், பண்ணை இயந்திரங்கள், மதிப்பு கூட்டுதலுக்கான இயந்திரம் வாங்குவதற்கு போன்ற அனைத்திற்கும் இக்குழுவிற்கு மானியம் கொடுக்கப்படுகிறது. அடுத்து காய்கறி பூக்கள் சாகுபடியில் வழக்கமான முறையை விட்டு பாதுகாக்கப்பட்ட குடிலில், அதாவது பசுமை கூடங்கள், நிழல் வலை கூடங்கள், பாலிஹவுஸ் முறையில் சாகுபடி செய்தல், குறைந்த பரப்பில் நல்ல விற்பனை தரத்துடன் பூக்கள், மலர்கள், காய்கறிகளை நாம் உற்பத்தி செய்திட முடியும். அறுவடை முடிந்த உடனேயே அப்படியே பக்கத்தில் இருக்கிற சந்தையில் விற்பனை செய்யாமல் நம்ம களத்திலேயே நன்றாக சுத்தம் செய்து விளைபொருட்களின் தரத்தை உயர்த்தி மதிப்பு கூட்டி விற்கும்போது அதிக லாபம் கிடைக்கும். பெரும்பாலான விவசாயிகள் சிறு குறு விவசாயிகளாக இருப்பதால் தனிப்பட்ட விவசாயியாக இந்த பணியை எல்லாம் அதிக பரப்பில் செய்ய முடியாது. இதற்காக தமிழக அரசு கூட்டுப்பண்ணையம் என்ற புதிய திட்டத்தினை உருவாக்கி செயல்படுத்தி வருகிறது. 20 சிறு குறு விவசாயிகளை ஒன்று சேர்த்து விவசாயிகள் ஆர்வலர் குழுவாகவும், இது மாதிரி 5 விவசாயிகள் ஆர்வலர் குழுக்களை ஒன்றிணைத்து, அதாவது 100 சிறு குறு விவசாயிகளை ஒன்று சேர்த்து ஒரு விவசாயிகள் உற்பத்தியாளர் குழுவாகவும் அமைத்து வருகிறது. இதுவரை 600,000 சிறு குறு விவசாய பெருமக்களை ஒன்றிணைத்து 30,000 விவசாயிகள் ஆர்வலர் குழுக்கள் அமைத்து, இது மூலம் 6,000 விவசாயிகள் உற்பத்தியாளர் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இக்குழுக்கள் தங்களுக்கு தேவையான விதை, உரம் போன்ற பல்வேறு இடுபொருட்களை வாங்குவதற்கு தனித்தனியாக சென்றால் அதிக செலவாகும். ஒட்டுமொத்தமாக வாங்கினால் மொத்த விற்பனைக்கே பொருட்களை வாங்க முடியும். அதேபோன்று வேளாண் பணிகளை கூட்டாகவும் மேற்கொள்ளலாம். விளைபொருட்களை நல்ல சுத்தப்படுத்தி ஒட்டுமொத்தமாக நல்ல விலை கிடைக்கும் சந்தைக்கு கொண்டு சென்றால் நல்ல லாபகரமான விலை கிடைக்கும். இத்தகைய தொகுப்பு பண்ணையத்தில் ஆர்வம் காட்டும் விவசாயிகள் உற்பத்தியாளர் குழுக்களை ஊக்குவிப்பதற்காக ஒவ்வொரு குழுவுக்கும் அரசு 500,000 நிதியினை வழங்க நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த தொகையினை பயன்படுத்தி இக்குழுவில் உள்ள விவசாயிகள் தங்களுக்கு தேவைப்படுகின்ற விலை மதிப்புள்ள வேளாண் இயந்திரங்களை வாங்கி இக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் பயன்பெறுகின்றனர். அடுத்து பயிர் சாகுபடியுடன் கறவை மாடு, ஆடு, கோழி போன்ற கால்நடைகளையும் உங்கள் இடத்திற்கேற்றாற்போல் வளர்த்து ஒருங்கிணைந்த பண்ணைய முறையினை பின்பற்றினால் கூடுதல் வருவாய் கிடைப்பதோடு நமக்கு தேவையான இயற்கை உரமும் கிடைக்கும். இதனால் பயிருக்கு போட வேண்டிய ரசாயன உரத்தை குறைத்து கொள்ளலாம், சாகுபடி செலவும் குறையும். அடுத்து என்னதான் நாம் திட்டமிட்டு சாகுபடி செய்தாலும் மழை, வெள்ளம், புயல் அல்லது வறட்சி எனும் இயற்கை சீற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. எனவே நீங்கள் சாகுபடி பணியினை துவங்கியவுடன் உங்கள் பயிரை காப்பீடு செய்ய வேண்டியது மிக அவசியம். ஒருவேளை இயற்கை பாதிப்பால் மகசூல் இழப்பு ஏற்பட்டாலும் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் இழப்பீட்டுத் தொகையினை பெற முடியும். இதற்காக விவசாயிகள் செலுத்த வேண்டிய பிரீமிய தொகை காப்பீட்டுத் தொகையில் வெறும் 1.5% முதல் 5% மட்டுமே. கடந்த 4 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 7,000 கோடிக்கும் அதிகமான இழப்பீட்டுத் தொகை நமது மாநில விவசாயிகளுக்கு கிடைத்திருக்கிறது. இதனால் விவசாயிகள் தங்களின் நிதி இழப்பிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும். எனவே அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, வழக்கமான பயிரை சாகுபடி செய்து சந்தையில் வந்த விலைக்கு விற்பனை செய்வதை விட்டுவிடுங்கள். சந்தையில் எந்த விளைபொருளுக்கு அதிக தேவை உள்ளது என்பதை முன்கூட்டியே அறிந்து அதற்கேற்றபடி சாகுபடி பணியினை செய்யுங்கள். இதற்கென அதிக முதலீடு எதுவும் தேவையில்லை. அதாவது, வாழ்வாதாரத்திற்காக வேளாண்மை என்பதிலிருந்து சற்று விலகி சந்தை சார்ந்த வேளாண்மையை நோக்கி செயல்பட வேண்டிய தருணம் இது. ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு மகசூல் என்பதிலிருந்து மாறி ஒரு ரூபாய் செலவு செய்தால் எவ்வளவு வருவாய் என்ற நோக்கத்தில் செயல்பட வேண்டும். தனிப்பட்ட விவசாயியாக பணியாற்றாமல் நமது அருகிலுள்ள விவசாயிகள் அனைவரும் ஒன்றிணைந்து உழவர் உற்பத்தியாளர் நிறுவனமாக பதிவு செய்து சாகுபடி மட்டுமல்லாது விளைபொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை வரை ஒரு தொழில் நிறுவனம் போல் மேற்கொண்டால் உழவர்களின் வருமானம் உறுதியாக உயரும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை வேளாண்மையில் உழவர்களின் வருமானத்தை இரட்டிப்பாக்க என்னென்ன வழிமுறைகள் உள்ளன என்பதை பற்றி முனைவர் ராஜசேகரன் அவர்கள் கூறிய தகவல்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.